புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி விலங்கியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எம் ஆர் சுதாகரன் அவர்கள் வவ்வாலினும் வினோத உயிரினம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
வணக்கம். என்னுடைய பெயர் சுதாகரன். நான் வந்து பரமகல்யாணி கல்லூரி ஆழ்வார்குறிச்சியில விலங்கியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 15 வருடமாக இந்த கல்லூரியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு வௌவால்களை பற்றி கடந்த 20 வருடமாக ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆழ்வார்குறிச்சி என்பது தென்காசியில் அமைந்துள்ள ஒரு சிறு கிராமம். இங்கே இந்த கல்லூரி மாணவர்களுக்காக நிறைய கல்வியலை வழங்கி வருகிறது.
வௌவால்கள் எந்த வகையை சார்ந்ததுங்க சார்?
வௌவால்களின் பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பாலூட்டிகள், அதாவது வந்து நம்மளை போன்றே அதுவும் ஒரு பாலூட்டிகள். அதில் என்ன அந்த வௌவால்களுக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சொன்னால், வௌவால்கள் மட்டுமே பறக்கும் தன்மையுடைய ஒரே பாலூட்டினம். வேற எந்த பாலூட்டினையும் பறக்கும் தன்மையுடையது கிடையாது. இந்த ஒரே ஒரு வௌவால்கள் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு இனம்தான் பறக்கும் இனமாகவும் பாலூட்டி இனமாகவும் இருக்கக்கூடியது. இது வந்து நிறைய பேர் இது வந்து பறவை இனம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பாலூட்டி இனம். நம்ம இப்போ வந்து இதுகளும் குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடியது. கர்ப்ப காலமெல்லாம் இதுக்கு உண்டு. இந்த வகையில தான் இந்த வௌவால் வருது.
இந்த வௌவால்களுடைய உடல் அமைப்பு எப்படி சார் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வௌவால்களுடைய உடல் அமைப்பு நம்மை போன்றதே தான். நமக்கு என்னென்ன உறுப்புகள் எங்கெங்க இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். கூடுதலாக அதுக்கு வந்து இந்த பறக்கதற்கான இந்த ரெக்கைகள் காணப்படும். இதை வந்து ஆங்கிலத்துல பெட்டாசியம் அப்படிம்பாங்க. இது வந்து பறவைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த அதுல வந்து இந்த முடிகள் காணப்படும்ல, இதுல வந்து இந்த பர் இருக்காது. இது வந்து ஒரு தோல் போன்ற அமைப்பு, கைகளை ஃபுல்லா சூழ்ந்து இருக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். இதை வச்சுதான் இது வந்து பறக்கும். ரெண்டாவது, இந்த வௌவால்கள் எப்படின்னு சொன்னா தலைகீழ தொங்கும் தன்மையுடையதா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, வௌவால்கள் வந்து இரவு நேர விலங்கு, நாக்டர்னல் அனிமல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இரவு நேரம் மட்டுமே பறக்கக்கூடியது, பகல்ல வந்து பறக்காது. எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மீண்டும் ஒரு தடவை பார்த்தோம்னு சொன்னா, அதோட உடம்பு வந்து ஈஸியா வந்து வேர்க்கும் தன்மையுடையதா இருக்கும். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும், தண்ணீரை இழந்து விடும் தன்மையுடையது ஹீட்ல வந்து. அதனால இது பகல் நேரத்தில் பறக்கிறத வந்து தவிர்க்கக்கூடியது. அதனாலதான் இது இரவை தேர்ந்தெடுத்து இரவுல பறக்கும். அப்போ இதோட இந்த டீஹைட்ரேஷன், உடம்புல வந்து அந்த தண்ணீரை வந்து குறைந்து போக தன்மை வந்து குறைந்து போகும். இந்த டீஹைட்ரேஷன் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்போ உதாரணமாக நம்ம சொல்றதா இருந்தோம்னு சொன்னா, நமக்கெல்லாம் இப்போ ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவோம், இதய துடிப்பு, இது வந்து 72 பீட்ஸ் பெர் மினிட் அப்படிம்பாங்க. நமக்கு வந்து 72 அந்த 72 துடிப்புகள் இருக்கும் ஒரு மினிட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே இது இந்த வௌவால்களுக்கு பார்த்தோம்னா, பறக்கும் போது இரவுல அது வந்து பறக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, இதோட ஹார்ட் பீட் ஆனது கிட்டத்தட்ட அந்த இதய துடிப்பானது 600-800 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த 800 வரைக்கும் இருக்கும்போது உடம்புல வந்து அதிகப்படியான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதைதான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு விலங்கு வந்து எது விலங்கு, விலங்கு இல்லாதது அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, அந்த விலங்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இரண்டு விதம் முக்கியமா பண்ணணும். ஒண்ணு வந்து உணவை உட்கொள்ளணும். உணவை உட்கொள்ளுவதுன்னா அது எப்படியானதாகவும் இருக்கலாம், அது உறிஞ்சும் உணவை எடுக்கலாம், உண்டும் உணவு எடுக்கலாம். ஆனா அந்த உணவானது செமித்து ஆற்றலாக மாற வேண்டும், எனர்ஜியா மாறணும். இப்போ டக்குன்னு சொன்னோம்னு சொன்னா, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு நம்மளோட வயிற்றுக்கு குடல் பகுதிக்கு போகுது, அங்கிருந்து குடல் உறிஞ்சுகள் மூலியமாக ரத்தத்துல எடுத்துட்டு போய் உடம்புல இருக்க ஒரு ஒரு செல்களுக்கும் போய் சேருது. அந்த செல்லுல மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போய் ஆற்றலாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த எனர்ஜியா மாறுது. இப்படி மாறுவதற்கு உடம்புல வந்து இந்த இதய துடிப்பு என்பது மிக மிக அவசியம். அப்போ இந்த இதய துடிப்பானது அங்க 800 இருக்கும்போது, இந்த உடம்புல வந்து மெட்டபாலிசம் வந்து அதிகமா இருக்கும்போது உடம்புல ஹீட் அதிகமாகும். அப்போ இதோட டெம்பரேச்சருங்கிறது 42 டிகிரியை தாண்டி இருக்கும் உடம்புல வந்து. நமக்கெல்லாம் 39 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 42 டிகிரி தாண்டி போயிடும் நைட்டு ஹீட்ல பறக்கும் போது. அதனால அது இந்த இதெல்லாம் பகல்ல இது பறந்ததுன்னு சொன்னா, இந்த வெப்பமானது அதுல வந்து அந்த உயிரினம் வாழ்வதற்கு தகுதி தகுந்ததா இருக்காதுங்கிறதுக்காக தான் இரவில் பறக்கும் உயிரினமாக இந்த வௌவால்கள் இருக்குது. நம்மள மாதிரியேதான் வாய்வழியே உண்டு, அதுக்கும் எல்லா மல துவாரங்களும் மல குடல்களும் எல்லாமே காணப்படும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும்.
சரிங்க சார், இந்த வௌவால்கள் இனப்பெருக்க காலகட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் சார் இடப்பெயர்ச்சி செய்யுது?
வௌவால்களோட இனப்பெருக்கம், அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உயிரினத்துக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து உணவு, இன்னொன்னு வந்து இனப்பெருக்கம். இதுதான் ஒரு உயிரினம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றோம்னு சொன்னா, ஒரு உயிரினம் உயிருள்ள பொருளா இருக்கு, உயிரற்ற பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும். உயிரற்ற பொருள்கள்ல இது நடக்காது. இதெல்லாம் உணவை உட்கொள்ளுவதும் இந்த இனப்பெருக்கமும் நடக்காது. அப்போ இங்க வந்து நடக்கும் இந்த இந்த இனப்பெருக்கம் வந்து, இப்போ நம்ம உலகத்துல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 1400 வகையான வௌவால்கள் காணப்படுது முற்றிலும் உலகத்துல வந்து. இதுதான் இந்த எலிகளுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு அந்த விலங்குகளை கொண்ட ஒரு இனம். முதல்ல இந்த மேமல்ஸ்ல வந்து பாலூட்டிகள்ல வந்து இந்த ரோடன்ஸ்னு சொல்லப்படுகிற எலி வகைகள் தான் மிக மிக அதிகம். அடுத்ததாக காணப்படுகிறது வந்து இந்த வௌவால் வகைகள். கிட்டத்தட்ட 1400 வகையான வௌவால்கள் இருக்கு. இதோட இனப்பெருக்கம் ஒரு ஒரு இனத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா சில வௌவால்கள் வந்து இதுல வௌவால்கள்னு சொல்லிட்டோம்னு சொன்னா இந்த பூச்சி திங்கிற வௌவால், பழம் திங்கிற வௌவால்னு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பேசிக்கா உள்ள ரெண்டு இனங்கள் வந்து, ஒன்னு வந்து பழம் தின்பது, இன்னொன்னு வந்து பூச்சிக்களை தின்பது. இன்னும் நம்ம மேலே இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, அப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள், அங்க வந்து என்னதுன்னா இன்னொரு இனம் இருக்கு. அது வந்து என்னதுன்னா ரத்தத்தை உண்டு வாழக்கூடியது, இந்த பந்தி இந்த கோழிகள் இந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு இனம். இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த இனப்பெருக்க காலமானது முக்கியமா ஒரு ஒரு இனங்களுக்கும் ஒரு ஒரு காலத்துல வந்து இனப்பெருக்க காலம் இருக்கும். இப்ப பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய உயிரினம்னு பார்த்தோம்னா எப்பெல்லாம் மழைக்காலம் இருக்கோ அப்பெல்லாம் அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா இனப்பெருக்க காலம் இருக்கும். பழம் தின்று வாழக்கூடிய வௌவால்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த மழைக்காலங்களை தகுந்துதான் இது வந்து வரும். முக்கியமாக இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா அந்த இனச்சேர்க்கை நடைபெற்று ஒவ்வொரு வௌவாலும் ஒவ்வொரு விதமான கர்ப்ப காலம் இருக்கும், ஜெஸ்டேஷன் பீரியட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நம்ம மரங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய வௌவால்களா இருக்கும் பழந்தின்னி வௌவால்கள்னு. அது அது பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கால கர்ப்ப காலம் இருக்கும். அதுக்கடுத்து இது குட்டிகளை வந்து போட்டுட்டு தன்னோடய இந்த அதுக்கடுத்து இந்த பால் ஊட்டுற காலமான அடுத்த 4 கூடயே வச்சிருக்கும் குட்டியை வந்து. உடம்புலயே சாப்பிட போற இடத்துக்கெல்லாம் இந்த குட்டிகளும் இந்த வௌவாலை வந்து கடித்து கொண்டு தொங்கிட்டு போகும். அப்போ இது எப்படின்னு சொன்னா உதாரணமாக சொல்றதா இருந்தா குரங்கு பிடிச்சா விடாது, வௌவால் கடிச்சா விடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தாய் வௌவாலானது எவ்வளவு தூரம் பறந்தாலும் அதுல இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஒரு டீக்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த அந்த பகுதியை கடித்து கொண்டு இந்த குட்டி வௌவால்களானது தாயையும் பிடித்து கொண்டு அது கூட பயணித்து கொண்டு இருக்கும் தன்மையுடைய இதாக இருக்கும். 4 காலம் இந்த காலத்துல வந்து வௌவால்கள் அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து, ஏன்னா இது ஒரு நம்ம முதலே பால் ஊட்டின்னு சொல்லிட்டோம்ல, இது பால்களை பால் கொடுத்து அப்புறம் இது பறக்க ஆரம்பித்த பிறகு குட்டிகள் தாயை விட்டு பிரிந்து செல்லும். இதுதான் இதோட இந்த எப்படி இந்த இந்த ரீப்ரொடக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இனப்பெருக்க காலமானது.
சரிங்க சார், வௌவால்கள் எத்தனை வகையா பிரிக்கப்படுதுங்க சார்?
வௌவால்கள் வந்து பிரிக்கப்படுகிறது வந்து நம்ம வந்து உதாரணமாக பார்த்தோம்னா 2 வகையாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து எப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம்னா, இன்னைக்கு மாடர்ன் கிளாசிபிகேஷன் ஓல்டு கிளாசிபிகேஷன் 2 வச்சிருப்பாங்க. இந்த ஓல்டு கிளாசிபிகேஷன்ல 2 விதமாக வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து எப்படின்னா இந்த வௌவால்கள் ஆனது கைராப்டிராங்கிற ஒரு ஆர்டர்ல வரும். இதை ரெண்டாக பிரித்து மைக்ரோ கைராப்டிரன் மெகா கைராப்டிரன்னு வச்சிருப்பாங்க. இப்போ அதை மாடர்னைஸ்ட் ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்றோம்னு சொன்னா அதை வந்து 2 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து மைக்ரோ அப்படின்னா அதெல்லாம் கண்கள் வந்து சிறியதாக இருக்கும். அதுக்கு வந்து வௌவாலுக்கு கண் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் கண் இருக்கும், கண்கள் சிறியதாக இருக்கும். இந்த மெகா கைராப்டிரன் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கண்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மெகா கைராப்டிரன் எல்லாமே பழம் தின்னு வாழக்கூடியதா இருக்கும். இந்த மைக்ரோ கைராப்டிரன் ஆனது பூச்சி தின்னு வாழக்கூடியதா இருக்கும். இது வந்து என்னென்னலாம் உண்டு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா பழங்களை சாப்பிடும், இலை தலைகளை சாப்பிட்டு வாழக்கூடியது இருக்குது, தேன் சாப்பிட்டு வாழக்கூடியது இருக்குது, பூச்சிக்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது இருக்கு, மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது இருக்கு, அப்புறம் வந்து இந்த சிறு தவளை இந்த மாதிரி பூரான் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய வகை இனம் இருக்குது, இதை தவிர ரத்தத்தை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது இருக்குது. முக்கியமான கிளாசிஃபை பண்ணோம்னு சொன்னா, பிரிவினைகளாக பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு விதமா நம்ம புரிதலுக்காக பிரித்து கொள்ளலாம். எப்படின்னு சொன்னா, பழம் தின்னு வாழக்கூடிய வௌவால், பூச்சி தின்னு வாழக்கூடிய வௌவால் சொல்லி பிரித்தெடுத்துக் கொள்ளலாம்.
சரிங்க சார். இப்ப உலகத்துல மிகப்பெரிய வௌவால் எது, அதே சமயம் உலகத்துல மிக சிறிய வௌவால் எது சார்?
உலகத்திலே மிகப்பெரிய வௌவால் அப்படின்னு சொல்றது இந்த டீரோபஸ் டைஜாண்டியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம இந்தியன் பிளையிங் ஃபாக்ஸ் சொல்லுவோம், இந்திய பறக்கும் நரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்திய பறக்கும் நரி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் நம்ம பார்த்துருக்கலாம். பொதுவாக இந்த மரத்துல வெளியில வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய வௌவால்களாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 750 கிராம்ல இருந்து ஒரு 850 கிராமுக்குள்ள இதோட வெயிட் வந்து மாறுபட்டு இருக்கும். இதான் இந்த இனத்தோட சேர்ந்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய வௌவால்களானது மிகப்பெரிய வௌவால்களாக காணப்படும். சிறிய வகை வௌவால்னா இந்த பிபிஸ்லஸ் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது இது வந்து எங்க இருக்கும்னு நம்மளால இப்ப பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மின் சாதனத்துக்கு அந்த மீட்டர் பாக்ஸ்க்கு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிருக்கும், நோட்டீஸ் போர்டுக்கு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து வீட்டுல வந்து நம்ம இந்த ஓடுகள் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த ஓடுக்குள்ள இருக்கும், செவர்களில் சின்ன விரிசல் இருந்தா அதுக்குள்ள எல்லாம் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும் வௌவால். இந்த பிபிஸ்லஸ் ஸ்பீஷிஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அது மிக சிறியதா இருக்கும். டார்மர்ஸ், அதை வந்து இந்த டார்மர்னா இந்த அழுங்கு எப்படின்னு சொன்னா, இந்த வீடுகள்ல இந்த ஓடுகள் மேய்வதற்காக கட்ட கட்டையா போட்டு வச்சிருப்பாங்கல்ல, நீட்டிட்டு இருக்கும்ல வெளியில, அதுல பிடிச்சிட்டு தொங்கும். அதனாலதான் இதை வந்து அந்த டார்மர்ஸ் பேட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வௌவால்கள் இது வந்து ஒரு 3-4 கிராம் இருக்கும். இப்போ 3-4 கிராம்னா எவ்வளவு வெயிட் இருக்கும்னு பாத்துக்கோங்க. இதோட குட்டி அப்போ எவ்வளவு இருக்கும், அந்த ஒரு சின்ன ஒரு 2 மிளகை சேர்த்து வச்சா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு சிறிய குட்டிகளை இது ஈன்றிருக்கும். அந்த குட்டி இதோட அம்மாவை கிட்ட பிடிச்சு தொங்கிட்டு போகக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வௌவாலும் சிறிய வௌவாலும் காணப்படுகிறது.
சரிங்க சார், எந்தெந்த நாடுகள்ல வௌவால்கள் அதிகப்படியா காணப்படுது சார்?
இப்போ வௌவால்கள்னு எடுத்துட்டோம், இப்போ வந்து எல்லா ஒரு ஒரு விலங்கினங்களை பிரித்து எடுக்கும் போதே இதை வந்து பொதுவா சொல்றது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பூமத்திய ரேகை ஓடக்கூடிய நாடுகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், ஆங்கிலத்துல டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் கண்ட்ரிஸ் அப்படிமாங்க. இந்த ஈக்குவட்டோரியல் லைன், இந்த நடுவுல பூமத்திய ரேகை ஓடுதுல, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், இங்க வந்து எல்லாமே அதிகமாக இருக்கும். மனிதர்களை எடுத்துட்டாலும் அதிகமா இருக்கும், பறவை இனங்களை எடுத்துக்கிட்டாலும் அதிகமா இருக்கும், விலங்கினங்கள் எந்த ஒரு விலங்கினங்களை எடுத்தாலும் அதிகமாக காணப்படும். அதே மாதிரிதான் மரங்களை வகைகளை பார்த்தாலும் இந்த பூமத்திய ரேகையும் மற்றும் அந்த சப்ட்ராபிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்லயும் அதிகமாக இருக்கும். இந்தியா போன்ற நாடுகள்ல அதிகமா இருக்கு, இதை தவிர ஆஸ்திரேலியால அதிகமாக காணப்படுது. ஆனா குறிப்பிட்ட வகைகள் தான் இருக்கும். இந்த பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள்ல நிறைய வகைகள் இருக்கும். நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மரங்கள் வந்து அதிகமான மரங்கள் காணப்படும். இந்த பூமத்திய ரேகை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் சப்ட்ராபிக்ஸ்லயோ வரைக்கும் நிறைய காணப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக எடுத்தோம்னு சொன்னா, இப்போ விலங்கினங்கள்னு பார்த்தோம்னா ஈக்குவட்டோரியல் லைனை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் அதிகமா நம்ம சொல்லலாம், எல்லா விதமான உயிர். இதே இது நம்ம அண்டார்டிகல் தள்ளி தள்ளி போக போக, இந்த பூமத்திய ரேகையை விட்டு தள்ளி தள்ளி போக போக விலங்குகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அதிகமான உயிரினங்கள் இருக்கும், அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி எங்கெல்லாம் இருக்கும், சவுத் அமெரிக்கா இப்ப எடுத்துட்டோம்னா பிரேசில், அந்த காடுகள் அமேசான் காடுகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள், கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகள், இங்கெல்லாம் வந்து அதிகமான வௌவால்கள் இருக்கு காணப்படுகிறது.
சரிங்க சார், இப்ப வௌவால்கள் மூலமா என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து பரவும் சார்?
இப்போ இந்த வௌவால்கள் ஏன் ரொம்ப நிறைய பேர் இதை பத்தி பேசுவதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம இந்த கோவிட் வந்த பிறகுதான், இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய 2019 பிறகு அதிகமாக இந்த வௌவால்களை பத்தி பேசுறோம். ஆனா இந்த வௌவால்கள்ல வந்து ஒரு இரவில் வாழக்கூடிய பறக்கக்கூடிய ஒரு உயிரினம், இது நிறைய குகைகள்லையும் காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மர பொந்துகளிலும் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியது. பாறைகள் இடுக்குகள்லையும் வீடுகள்லையும் கோயில்கள்லையும் எந்த ஒரு மனித அச்சுறுத்தலுமே இல்லாத இடங்களை தேர்ந்தெடுத்துதான் இந்த வௌவால்களானது வாழ்ந்து கொண்டு இருக்கும். நீங்க இந்த பெரிய வௌவால்கள் மரத்துல தொங்கக்கூடிய வௌவால்களை கூட பார்த்தோம்னு சொன்னா, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கும், பக்கத்துல ஒரு காவல் நிலையமோ இல்ல அந்த அந்த இடத்துல போய் மனிதர்கள் அந்த வௌவால்களை வந்து எந்த விதமான அச்சுறுத்தலும் செய்ய முடியாத இடத்த தான் தேர்ந்தெடுத்து இருக்கும். இது இயல்பாகவே அந்த விலங்கினத்திற்கு உள்ள தன்னுடைய இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய தன்மையை அது பழகி கொண்டது. அப்படி பார்த்தோம்னா இந்த வௌவால்ல வந்து இரண்டு விதமான, இப்ப உயிர் இந்த இரவில் வரக்கூடிய நடமாடக்கூடிய உயிரினம்னு ரெண்டு விதத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஒன்னு எலிகள், இன்னொன்னு வந்து என்னதுன்னா வௌவால். கிட்டத்தட்ட எலிகள்ல வந்து 161 வகையான வைரஸ் இருக்கு, கிருமிகள், நோய் பரப்பக்கூடிய, மனிதனுக்கு நோய் பரப்பக்கூடிய கிருமிகள் இருக்கு. அதுல அதுல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, இந்த எலி காய்ச்சல் பரப்பக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ், மழைக்காலங்கள்ல வெள்ளம் எல்லாம் ஏற்படும் போது அந்த வைரஸ் வந்து அந்த எலிகளுடைய உடம்புகள்ல இருக்கும். அதுக்கு ஏதாவது நம்ம அந்த இருப்பிடத்துகளுக்கு ஏதாவது தீங்கி விளைவிக்கும் போது அந்த உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல், அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனால ஏற்படுத்தப்படும் பொழுது அதுல வந்து வைரஸ் வந்து அதிகமா உருவாயிருக்கும். அப்படி வைரஸ்கள் உருவாகும் போது அந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அது உடம்புல இருந்து வெளியில வரும். வௌவால்ல பாத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 140 to 150 வகையான வைரஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கொரோனா வைரஸ். இதற்கு முன்னாடி பல்வேறு வைரஸ்கள் வந்திருக்கு. மிடில் ஈஸ்ட் சிண்ட்ரோம்னு, மெர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட், அந்த நம்ம குவைத்து, மத்திய கிழக்கு நாடுகள் அங்கெல்லாம் வந்து இந்த வகையான ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நிறைய வைரஸ்கள் வௌவால்ல இருந்து வந்திருக்கு. ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்ற அந்த 1918களில் முதன் முதலாக வெளியில வந்த அந்த வகையான இது, அப்புறம் சொன்னா நம்ம சார்ஸ்னு சொல்லப்படுகிற நோய் வந்தது, அந்த இந்த இந்த மாதிரியான வைரஸ்கள் வௌவால்லிருந்து தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இது இது வந்து எதுக்காக வருது அப்படின்னு சொன்னா, வௌவால்களுடைய இருப்பிடத்தை நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது அந்த ஹேபிடட் டிஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஹேபிடட்ங்கிறது வசிப்பிடம், அந்த வாழ்விடம், அந்த வாழ்விடத்தை நம்ம வந்து ஏதாவது அதற்கு வந்து நம்ம வந்து தீங்கி விளைவிக்கும் போது, இல்ல மரங்களை வெட்டி காடுகளை அழிக்கும் போது அதற்கு வந்து உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிறது. அந்த மாதிரி அதற்கு ஒரு சுமை ஏற்படும் பொழுது இந்த வௌவால்களானது தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய கிருமிகள் அதனுடைய உடம்புல இருந்து வெளியில வருது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்பு, அது நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரியான கிருமிகள் வௌவால்கள்ல இருக்கு. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா, பல வருடங்களுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அம்மை நோய்களை வௌவால்ல இருந்துதான் மனிதனுக்கு வந்ததாக பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன.
சரிங்க சார், இப்ப வௌவால்கள் பொதுவா எந்த மாதிரியான உணவுகளை விரும்பி சாப்பிடுங்க சார்?
வௌவால்கள் வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி பூச்சிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னா, நீங்க நம்ம வௌவாலையே பார்த்துருக்க மாட்டோம் நிறைய பேர், ஏன்னா நம்ம வந்து தூங்க போற நேரத்துலதான் அது முழித்து பறந்து வரும். அப்படி வரும்போது அது வந்து ஆனா தினமும் அதற்கான வழியா வச்சிருக்கும். இப்ப வந்து எப்படின்னா, நம்ம வீட்டுல நீங்க ஒரு 2 மரம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொய்யா மரம், ஒரு சீதாப்பழ மரம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரத்தை டெய்லி அது பார்த்துட்டே இருக்கும், நம்ம அதை பார்க்க மாட்டோம். அந்த வௌவால்கள்ல பல இது இருக்கும், இந்த மாதிரி அந்த அது அது வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து காலையில அணில் கடிச்ச பழம்னு எடுப்போம்ல, அது நிச்சயமாக அணில் கடித்த பழங்கள் மிக மிக குறைவு. அது எல்லாம் எதா இருக்கும்னு சொன்னா, இந்த வௌவால் கடித்த பழங்களாக தான் இருக்கும். முக்கியமா பழங்கள், எல்லா வகையான பழங்கள், காட்டுல இருக்கக்கூடிய பழங்களும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய பழங்களும் சரி, அது சீசனெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுவும் அது அந்த அந்த மரங்களை தேடி தேடி உணவு உண்ணும் பழக்கம் உடையதா இருக்கும். அதே மாதிரி பூச்சி திங்கிற வௌவால் வந்து பூச்சி இனங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் திடீர்னு வௌவால் வந்துடும், அது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள அந்த கொசுக்கள் பறக்கும் போது அந்த கொசுக்களையும் சிறு பூச்சிகளையும் சாப்பிட்டு உண்பதற்காக தான் அது வந்து வர்றது, வழிதவறி வர்றதுதான். ஆனா வழிதவறி வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடும். பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலையும் மலர்களின் மகரந்த சேர்க்கைக்கு, அதே மாதிரி விதை பரவலுக்கு வௌவால்களுடைய ஆற்றல் வந்து இந்தியமையாதது. இதை வந்து கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த இனம் அழிந்தால் அந்த அந்த சூழ்நிலை அழிந்து விடும். இப்போ உதாரணமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய இந்த இளவம்பஞ்சு மரம், இந்த இளவம்பஞ்சு மரமானது நைட்ல தான் பூக்கும். அப்போ நைட்ல பூக்கும் போது அந்த இரவுலதான் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்ப இந்த இரவில் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை எதன் மூலியமாக நடைபெறுதுன்னா, வௌவால்கள் தான். வௌவால்கள் இந்த பறத்தை இளவம்பஞ்சு மரத்துல பூக்கக்கூடிய பூக்களுடைய தேனை உண்டு மற்றொரு பூக்களுக்கு போகும்போது ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அதே மாதிரிதான் இது வந்து நம்ம வீட்டுல பார்த்தோம்னு சொன்னா, நம்ம நம்ம அதை இப்போ ஒரு இந்த வாதாம் கொட்டைன்னு சொல்லுவாங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல, எல்லா இடத்துலையும் பரவலாக முழுவதுமாக காணப்படும். ஒரு பெரிய காய் இருக்கும், அதை உடச்சா உள்ள ஒரு சிறிய பருப்பு போன்ற ஒரு இருக்கும், வெள்ளை கலர்ல, அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம், மேல இருக்க சதையையும் சாப்பிடலாம். இந்த இதை இது வந்து நம்ம வீட்லயே இருக்காது, ஆனா திடீர்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம வீட்டு முத்தத்துல கிடக்கும். அது பார்த்தா இன்னொரு வீட்டுக்கு 200 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற வீட்டுல இருக்கும். இந்த ஒவ்வாலை என்ன பண்ணுன்னு சொன்னா, ஒவ்வாலோட இன்னொரு முக்கியமான பண்பு, அதே இடத்துல எடுத்து அதே இடத்துல சாப்பிடாது. அதே இடத்துல உணவை தேடுவதற்கு ஒரு இடத்தையும் உணவை விண்பதற்கு ஒரு இடத்தையும் வச்சிருக்கும் இந்த பழந்திங்க கூடிய ஒவ்வாள்கள். அப்படி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பழத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலயே போட்டுட்டு போகும்போது மக விதை பரவல், காடுகள்ல இது மாதிரி விதை பரவல், காடுகள்ல இதே மாதிரி மகரந்த சேர்க்கை என்பது ரொம்ப ரொம்ப மிகவும் இந்த ஒவ்வாள் வந்து. அதனாலதான் இந்த இந்த இனத்தை அழிக்கும் பொழுது நிறைய வந்து நம்மை நமக்கு தேவையான பல விஷயங்களும் இல்லாமல் போய்விடும். அதனாலதான் ஒரு உயிரினத்தை வந்து எந்த ஒரு சூழ்நிலையையும் அழிக்கக்கூடாது. முற்றிலுமாக அழிக்கப்படும் பட்சத்தில் என்னாகும்னு சொன்னா மனிதர்களுக்கே தீங்காக விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் இந்த உயிரினத்தை வந்து நிறைய கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீவுகள்ல வந்து இந்த வவால்களை வந்து கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் வாங்க, அந்த தீவுகள்ல மரங்கள் வளர்வதற்கும் செடிகள் வளர்வதற்கும் இந்த வவால்கள் மிக முக்கியமான காரணம்.
சரிங்க சார், இப்ப பொதுவா வவால்கள் அப்படின்னாலே அது தலைகீழா தொங்கக்கூடியதுக்கு இயல்புடையது. வவால்கள் எப்படி சார் தலைகீழா தொங்குது, அதுக்கு என்ன காரணம்?
வவால் ஏன் தலைகீழா தொங்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து எப்படின்னு சொன்னா திரவ பொருளை தான் உட்கொள்ளும். இப்ப வந்து ஒரு ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத பழத்தை சாப்பிட்டுட்டு சக்கைய வந்து துப்பிடும், ஜூஸை மட்டும்தான் அது வந்து குடிக்கும். அப்ப திரவத்தை மட்டும்தான் குடிக்கும், அதுல இருந்து வரக்கூடிய திரவத்தை சக்கைய வந்து துப்பிட்டு போயிடும். இலையத்தினாலும் அப்படிதான், பழத்தினாலும் அப்படிதான். அப்படி துப்பிட்டு போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதோட உடம்பு வந்து அது பறக்கும் போது ஈஸியா வந்து ஜீரணம் ஆயிடும். ஒரு ஒரு உயிரினம் அது தன்னை தகவமைத்துக் கொள்கிறது அப்படிதான் நம்ம வந்து இந்த விலங்குகளை பத்தி சொல்லும் போது. அப்போ இது நேரா இருக்கும் போது அதுக்கு சீக்கிரமே செரிச்சிடும், ஏன்னா அது உடம்புல வந்து ஹீட்டும் பயங்கர அதிகமாக இருக்கும் பறக்கும் பொழுது. அப்ப ஈஸியா வந்து செரிச்சிடும். அப்படி அந்த செரிமானமானது இயற்கையாகவே வந்து கொஞ்சம் நிதானமாக நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயற்கை ஏற்பட்டப்பட்ட ஒரு தகவமைப்பு வவ்வால்கள் தலைகீழாக தொங்குவதற்கு. இதுக்குன்னு வேற எந்த காரணமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வவ்வால் வந்து வாயிலேயே திண்டு வாய் வழியாகவே, அப்படி கிடையாது, வாய் வழியாகவே மலம் கழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அது பார்க்கும்போது அப்படி இருக்கும். அது என்ன பண்ணும்னா இலையை சவைச்சு சாப்பிட்டுட்டு இல்ல பழத்தை சவைச்சு சாப்பிட்டுட்டு அந்த சக்கையை வந்து துப்பிட்டு போயிடும். அப்ப சக்கையை துப்பிட்டு போயிடுச்சு, அந்த ஜூஸை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு அதற்கும் எல்லா எப்படி ஒரு உயிரினத்திற்கு எல்லா விதமான உறுப்புகளும் காணப்படுகிறதோ வவ்வால்களுக்கும் காணப்படும். அதுக்கு வந்து இயற்கையாகவே மிக வேகமாக அந்த டைஜஷன் சொல்லப்படுகிற செரிமானமானது நடைபெறதுனால இது வந்து தலைகீழாக தொங்குகிறது தான் முக்கியமான காரணம்.
இந்த மீயொலி அலைகள் வவ்வாலுக்கு எவ்வாறு உதவியா இருக்கு சார்?
வவ்வால்னாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது மெய்யொலி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இங்கிலீஷ் ஆங்கிலத்துல எக்கோலொகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வவ்வால்கள் வந்து இரண்டு வகைப்படும்னு சொல்லியிருக்கோம் நம்ம வந்து சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்னு வந்து பழம் திண்டு உயிர் வாழ்வது, இன்னொன்னு வந்து பூச்சிகளை திண்டு உயிர் வாழ்வது. இந்த வவ்வால்கள் எல்லாமே மெய்யொலி ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. மெய்யொலி ஏற்படுத்தாத வவ்வால்களும் இருக்கிறது. உதாரணமாக இப்ப நம்ம இந்த பழம் திண்டு வாழக்கூடிய வவ்வால்கள்ல ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் இந்த பழுப்பு நிற வவ்வால், இந்திய பழுப்பு நிற வவ்வால், இந்தியன் சில்வர் ப்ரூட் பேட் அப்படிம்பாங்க. ரோசிட்டஸ் லெஸ்னாலிட்டி அப்படிங்கிறது அதோட பேரு. நிறைய கோயில்கள்ல காணப்படும் இந்த ஒரு பழம் திண்டு வாழக்கூடிய வவ்வால் மட்டும்தான் மெய்யொலி ஏற்படுத்தும். மற்ற பழம் திண்டு வாழக்கூடிய நம்ம இப்ப மரங்கள்ல எல்லாம் பெரிது பெரிதாக பாக்குறோம்ல, அந்த மரங்களில எல்லாம் எப்பவுமே தொங்கிட்டு இருக்கக்கூடியது பெரிய பெரிய மரங்கள்ல பகல்ல தொங்கிட்டு இருக்கும் அந்த இந்திய பறக்கும் நரின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பிளையிங் ஃபாக்ஸ்னு. அந்த மாதிரியான வவ்வால்கள் எல்லாம் மெய்யொலி ஏற்படுத்தாது. அது வந்து அந்த பறந்து கண்கள் மூலியமாக உணவுகளை தேடி பழங்களை திண்டு உயிர் வாழும். இந்த பூச்சி இனங்கள் அவ்வளவுமே வந்து மெய்யொலி ஏற்படுத்தும். இது ஏன் மெய்யொலி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல வந்து இது பறக்கிறதுக்காக, முக்கியமாக இது பறக்கிறதுக்காக சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே கண்களும் உண்டு. இந்த கண்களை மூடி விட்டா கூட எந்த விதத்துல முட்டாமல் இது வந்து பறக்கும். இந்த மெய்யொலியை வச்சு இது என்ன பண்ணும்னு சொன்னா, பறக்கின்ற பூச்சிகளை அப்படி பறக்கும் போதே மெய்யொலி ஏற்படுத்தும். இந்த ஒளியானது நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல இப்ப சொல்றோம்னு சொன்னா, நம்மளால எவ்வளவு ஒளியை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா 20,000 Hz வரைக்கும், 20,000 அலைகள் என்ன ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒளியை நம்மளால கேட்க முடியும். அது வரைக்கும் தான் கேட்க முடியும், அதுக்கு மேல கேட்க முடியாதுன்னு சொல்லுவோம். இந்த வவ்வால்கள் ஆனது இதற்கு அதிகப்பட்ட ஒளியை ஏற்படுத்தும். 40,000, 120,000 வரைக்கும் ஒளி அலைகள் ஒரு செகண்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய அலைகளை இதால உணர முடியும், கேட்க முடியும். அந்த மாதிரி ஒளிகளை ஏற்படுத்தும் போது, பறந்து கொண்டே இருக்கும்போது ஒரு பூச்சியும் பறக்குதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இந்த பூச்சி மேல இந்த ஒளியானது பட்டு ஒளி சிதறல் ஏற்பட்டு திருப்பி வரும்பொழுது வௌவால்களால அதே ஒளியை கேட்க பெற்று அதன் மூலியமாக அந்த உணவினுடைய அளவு எவ்வளவு, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, எந்த திசை நோக்கி பறந்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் இது உணர்ந்து கொண்டு இதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய இரண்டு கால்களுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு துளியால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாதிரிதான் பறக்கிறதுக்கு ஏற்படுத்தக்கூடியது இருக்கும். அதை வச்சே அந்த பூச்சியை பிடிச்சு அப்படி பறக்கும் போதே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஒரேஷியஸ் ஃபீடர் அப்படிம்பாங்க, எப்பொழுதும் சாப்பிட்டுட்டே இருக்கும், பிடிச்சு பிடிச்சு பூச்சியை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணமாக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து ஒரு வௌவால் வந்து கிட்டத்தட்ட டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்லப்படுகிறது, கொசுக்களை வந்து குடிச்சு சாப்பிடுது, கொசுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து இந்த வௌவால்கள் வந்து முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெய்யொலியை வச்சு இதே மாதிரி தான் ஒரு பறக்கும் திறன் அளவுக்கு குட்டிகளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்யும்னு சொன்னா, இந்த குட்டிகளை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடும் இதோட கூட்டுல. இப்போ ஒரு உதாரணமா ஒரு இடத்துல ஒரு 150 வௌவால் உயிர் வாழுது, ஒரு கோயில் மண்டபத்திலேயோ இதுலயோ குகையிலேயோ உயிர் வாழுது அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு 60 எண்ணம் குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 60 குட்டிகளையும் ஒரே இடத்துல விட்டுட்டு போயிடும். இந்த 60 குட்டிகளை திருப்பி வந்து இந்த மெய்யொலியை ஏற்படுத்தி அந்த மதர் யங்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க, குட்டிக்கும் தாய்க்குமான உறவு, அந்த உறவுக்கு இந்த மெய்யொலி வந்து ஒரு முக்கிய பங்காற்றும். இந்த இரு விஷயங்கள், ஒண்ணு தன்னுடைய குட்டிகளை உணர்ந்து கொள்வதற்காக, மற்றொன்று முக்கியமாக இந்த பூச்சிகளை பிடிப்பதற்காக, இது வந்து ஒரு முக்கியமான உணவு மற்றும் இனப்பெருக்கம் ஒரு உயிரினத்திற்கு மிக மிக அவசியம். எந்த இடத்துல இது கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லா உயிரினமும் பல்கி பெருகும். அது மாதிரிதான் ஒவ்வாலும் நிறைய பல்கி பெருகி எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது. அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் ஓஷன்ஸ்ல மட்டும்தான் கிடையாது, மற்ற எல்லா இடத்துலையும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒவ்வால் காணப்படுகிறது.
சரிங்க சார், இப்ப வௌவால்கள் இருந்து நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா வௌவால்கள் மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே காணப்படுது. ஆனாலும் இந்த நோய் எப்படி சார் மனிதர்களுக்கு அதிகரிக்குது, அதிகமா பரவுது?
இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம இதுக்கு ஒரு புரிதல் நமக்கு வந்து இருக்கணும் வௌவால்களை பத்தி. நம்ம முதலே சொன்ன மாதிரி வௌவால்கள் மனிதனுக்கு கண்களுக்கு புலப்படாத வண்ணம் தனித்தே உயிர் வாழுது. அது உடம்புக்குள்ள இயற்கையாகவே அது பிறக்கும் போது, நமக்கு எப்படி பிறக்கும் போதே நம்ம கிட்ட ரத்தமும் ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்திகளும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும், அதே மாதிரி வௌவால் பிறக்கும் போதே வௌவாலோட உடம்புக்குள்ள இந்த வைரஸ்கள் கிருமிகள் காணப்படுகிறது. புதுசா வர்றதெல்லாம் கிடையாது, பிறக்கும் போதே அந்த வௌவால்கிட்ட அந்த வைரஸ்கள் இருக்கு. இந்த வைரஸ்கள் இருப்பதனால தான் வௌவால்கள் வந்து ரொம்ப நீண்ட காலம் உயிர் வாழுது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வேண்டியது. எப்படின்னு சொன்னா, எலி வந்து 2 வருடம் தான் உயிர் வாழும், அதே அளவுதான் இருக்கும். வௌவால்களை போன்றுதான் உடலில் ஒத்த அமைப்பு இருக்கும். இந்த வௌவால்களை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் உயிர் வாழும், 30 மடங்கு கிட்டத்தட்ட. ஒவ்வொரு வௌவாலும் ஒவ்வொரு விதமான உயிர் வாழுதல். இதுல வந்து அதிகமாக பார்த்தோம்னு சொன்னா 60 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் இந்த வௌவால்கள். இதுக்கு மிக முக்கியமா காரணமா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, அதோட உடம்புல காணப்படக்கூடிய இந்த வைரஸ் கிருமிகள். இந்த வைரஸ் கிருமிகள் தான் மனிதனுக்கு வந்து நோய் ஏற்படுத்துதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா வௌவால்களாக நேரடியாக மனிதனுக்கு இதுவரைக்கும் எந்த நோய் ஏற்படுத்தினதுன்னா எந்த ஆராய்ச்சியும் கிடையாது, எந்த தகவலும் கிடையாது. இப்ப கொரோனா வைரஸ்ன்னு பார்த்தாலுமே வௌவாலிலிருந்து நேரடியா மனிதனுக்கு அது வந்து வரல. அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிறைய கான்செப்ட் சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, வௌவால் ஒரு பூச்சி திங்கக்கூடிய வௌவால், அது வந்து மிகச்சிறியதாக இருக்கும். இதை வந்து இதிலிருந்து அந்த நோயானது இந்த பேங்கோலின்ஸ் சொல்லப்படுகிற எறும்பு திண்ணிகளுக்கு வந்து அதுல இருந்து தான் மனிதனுக்கு வந்திருக்கு. அப்போ இதுல என்னன்னா, இடைப்பட்ட விருந்தோம்பின்னு வரணும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப வந்து மெர்ஸ்னு ஒரு வைரஸ் அந்த கிழக்கு அந்த நாடுகள்ல வந்து வரும்போது, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல, அது பேரே மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்னு சொல்லி சொல்லுவாங்க மெர்ஸ்னு. இதுவும் இதே போன்ற ஒத்ததுதான், கோவிட் மாதிரியே தான். அதுவும் எல்லா பண்புகளும் இதே மாதிரி தான், கொரோனா மாதிரியே தான் இருக்கும். சார்ஸ் நோய் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான். அப்போ அந்த அந்த நோய்கள் வந்து அந்த 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 நோய் கிருமிகள் வந்து வௌவால்கள்ட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன காரணம்னு சொன்னா, வௌவால்களிடம் இருந்து அது எங்க பரவிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கேமல்ஸ் ஒட்டகத்துக்கு பரவிச்சு. அப்போ வௌவால்கள் ஒரு இடத்துல உயிர் வாழும், கேமல்ஸ் ஒரு இடத்துல உயிர் வாழும். இவங்க வந்து இது ரெண்டையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சேரும் போது அந்த வைரஸ் ஆனது இந்த ஒட்டகங்களை தாக்கி ஒட்டகத்திலிருந்து மனிதனுக்கு வருது. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, விருந்தோம்பி ஒன்றாக இருந்தாலும் இடைப்பட்ட விருந்தோம்பி அப்படிங்கிறது ஒண்ணு அங்க காணப்படுகிறது. அதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பிரைமரி ஹோஸ்ட் செகண்டரி ஹோஸ்ட் அந்த இன்டர்மீடியேட் ஹோஸ்டாக இது மாதிரி ஒவ்வொரு விலங்கினமும் ஒவ்வொன்றுக்கும் இப்போ பந்தி காய்ச்சல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்றோம் வௌவால்ல இருந்து டைரக்டா வரல அது என்ன செய்யுதுன்னு சொன்னா பிக்குக்கு பந்திகளுக்கு வருது பந்தியில இருந்துதான் மனிதனுக்கு வருது ஸோ எப்படி வருது நம்ம ஊர்ல பந்திகளுக்குன்னு தனி கொட்டகை வளர்த்து ஊரை விட்டு ஒதுக்கி அப்படி வளர்க்கறது கிடையாது ஆனா மேலை நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா பந்திகளை கொண்டு போய் ஊரை விட்டு தனியா வந்து கொட்டகையை அமைச்சு வாழக்கூடிய இடத்துல கொண்டு போய் பந்திகளை வளர்க்குறாங்க அங்க வந்து இந்த வௌவால் வந்து ஏதாவது பழங்களை சாப்பிட்டு அந்த பழங்களுடைய மிச்சத்தை கொண்டு வந்து அந்த வாயில இருந்து நம்ம சொன்ன மாதிரி போலோஸ் அந்த எச்சில சுவைச்சு துப்பும் போது இந்த எச்சில்ல இந்த வௌவாலோட இன அந்த இடம் அழிக்கப்பட்டிருந்து வௌவால்களுக்கு உடம்புல ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா இந்த வைரஸினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதோட எச்சுகள் துப்புறதுல வந்து இந்த கிருமிகள் வந்து சேர்ந்து பழத்தினுடைய அந்த ரெம்னன்ஸ் போலோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எச்சிலும் அந்த பழங்களும் புதப்பியா அந்த இருக்கக்கூடியத அது துப்பி செல்லும் போது அதை இந்த பன்றிகள் திங்கும் போது இந்த பன்றிகளுக்கு இந்த கிருமிகள் வந்து அதன் மூலியமாக மனிதர்களுக்கு வருகிறது அந்த இடைப்பட்ட விருந்தோம்பி வௌவால் தனியா இருக்கும் பொழுது அதை நம்ம அதோட இருப்பிடத்தை எந்த விதத்திலையும் நம்ம வந்து அச்சுறுத்தாமலும் அதற்கு கேடு விளைவிக்காமலும் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களானது தடுக்கப்பட்டு விடும் எந்த ஒரு நோயும் வௌவால்களிலிருந்து நேரடியாக மனிதர்களுக்கு வந்ததாக இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சி தகவல்களும் கிடையாது
சரிங்க சார் இதுவரைக்கும் வௌவால்கள் குறித்து மிக சிறந்த ஒரு அரிய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலியும் சார்பா உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்
மிக்க நன்றி
நேர்களே இதுவரை வௌவாலினும் வினோத உயிரினம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் M.R. சுதாகரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-00-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM9.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம் மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 இது மக்கள் வானொலி மக்களுக்கான சமுதாய வானொலி